தெங்கல் பிப்ரவரி 2013 இடையில் நேர்காணல் பகுதியில் டாக்டர் தியாக சத்தியமூர்த்தி அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் சந்திப்பு. படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். டாக்டர் தியாக சத்தியமூர்த்தி தமிழகத்தின் தலைசிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களுள் ஒருவர். தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், குஜராத், டெல்லி, ராஜஸ்தானம் என இந்தியாவின் பல பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகளை நிகழ்த்தியவர். இந்திய தொல்பொருள் கள ஆய்வுத்துறை ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மூலம் இவர் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கன. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், மகாபலிபுரம் போன்ற இடங்களில் இவர் செய்த ஆய்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆய்வு, பயிற்றல், கருத்தரங்கு என பல வேலைகளில் இடையின்றி ஈடுபட்டிருப்பவரை தெங்களுக்காக சந்தித்தோம். அந்த சந்திப்பிலிருந்து வரலாற்றுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது எப்படி? நான் பிறந்து வளர்ந்தது சிதம்பரத்தில். அது பாரம்பரிய பெருமை மிக்க நகரம். கலை, நாட்டியம், சிற்பம் என பல துறை ஆர்வலர்கள் பல நாடுகளிலிருந்து அங்கு வருவார்கள். சிறுவயதிலேயே அது எனக்கும் தொற்றிக்கொண்டது. பள்ளியில் படித்துக்கொண்டே வேத பாடசாலையில் படித்தேன். படிப்பை முடித்த பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன். அப்போது சர் சி பி ராமசாமி ஐயர் துணைவேந்தராக இருந்தார். அவர், நீ வேதம் படித்திருக்கிறாயே, சம்ஸ்கிருதம் படி என்றார். அதன்படி எம்ஏ சம்ஸ்கிருதம் படித்தேன். உதவி நிதி கிடைத்தது. தொடர்ந்து தர்மத்தின் பரிணாம வளர்ச்சி என்ற தலைப்பில் பிஹெச்டி முடித்தேன். 1970 இந்திய தொல்லியல் துறையில் கியூரேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். டெல்லியில் 2 வருடம் பயிற்சி. அப்போது கிருஷ்ண ஜென்மஸ்தானமான மதுரா உட்பட பல இடங்களுக்கு சென்று நிறைய தெரிந்து கொண்டேன். பின் ஹலேபீரில் ஆராய்ச்சிக்கு நியமிக்கப்பட்டேன். அங்கு அரும் பொருளகம் இருக்கவில்லை. நாங்கள் அகழாய்வு செய்து பல சிற்பங்களை கண்டெடுத்தோம். அவற்றை திறந்த விழை மியூசியமாக வைத்து பராமரித்த நிலையில் மீண்டும் டெல்லிக்கு பணி மாறுதல். அங்கே செங்கோட்டை மியூசியத்தில் பணி. அதோடு புராணா கிலாவை, முன்னாள் இந்திரபிரஸ்தம், மியூசியமாக மாற்றும் வேலையில் ஈடுபட்டேன். பின் தலைமையகத்தில் பதிப்புத்துறைக்கு மாற்றல் ஆனது. அப்போது நிறைய ஜேர்னல்கள், பேப்பர்களை தொகுத்து வெளியிட்டேன். அதன் பின் 1980 எனக்கு பதவி உயர்வோடு பரோடா வட்டத்தில் பணியாற்றும் பொறுப்பு கிடைத்தது. அந்த காலத்தில் அது ஒரு முக்கியமான சர்க்கிள். ராஜஸ்தானும் குஜராத் இரண்டும் சேர்ந்தது அது. அங்கு எஸ்ஆர் ராவிடம் பணிபுரிந்தேன். அவர் மிகச்சிறந்த ஆர்கியாலஜிஸ்ட், நேரடி ஆய்வுகள் நிறைய செய்தவர். அண்மையில் அவர் காலமானார். அங்கு பாரம்பரியம், கலாச்சாரம், கட்டடக்கலை என பல நல்ல அனுபவங்கள் கிடைத்தன. லோதால் அருங்காட்சியகத்துக்கு பொறுப்பேற்று ஆரம்ப பணிகளை செய்தேன். பின்னர் கேரளத்தில் பணியாற்றினேன். நடுவில் 1988 இந்தோ அமெரிக்க துணை கமிஷனில் கலாச்சார உதவியாளராக அமெரிக்கா சென்று வந்தேன். அங்கு பல மியூசியங்களுக்கு சென்று செயல்பாடுகள், பணிகள், பெயர் பலகைகள் போன்றவற்றை நுணுகி கவனித்து அறிந்தேன். பின்னர் கேரள மாநில தொல்பொருள் துறையின் இயக்குனர் ஆனேன். அங்கு முழுமையான ஆய்வு எதுவும் நடக்காத நிலையில் நான் பல ஆய்வுகளை மேற்கொண்டேன். கொல்லம் அருகே இருக்கும் மாங்காடு பகுதியில் ஆய்வு செய்தோம். கிமு 1000 என்பது அதன் காலம் என்பதை கண்டறிந்தோம். முசிறி என்னும் சேரர்களின் துறைமுகம் பெரியாற்றின் அருகே இருந்ததென்று சொல்வது உண்மையா என்று ஆய்ந்தோம். இந்திய புவி அளக்கை துறையின் ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உதவியோடு பெரியாற்றை ஸ்கேன் செய்தோம். நாங்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், அந்த நதி நேரே கடலில் சென்று கலக்கவில்லை என்பதுதான். நடுவே ஒரு அகழி ஒன்றில் விழுந்து பின்னர் கடலில் கலக்கிறது. இப்படி பல கண்டுபிடிப்புகளை செய்தேன். பின்னர் சென்னை, புவனேஸ்வரம் என்று பல இடங்களில் பணியாற்றி ஆதிச்சநல்லூர் உட்பட பல இடங்களில் ஆய்வுகள் செய்து ஓய்வு பெற்றேன். ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் பற்றி சொல்லுங்கள். தொல்லியல் வரலாற்றில் ஆதிச்சநல்லூர் ஒரு முக்கியமான இடம். மொகஞ்சதாரோ, ஹரப்பா மாதிரி எதேச்சியாகத்தான் இதையும் கண்டுபிடித்தார்கள். ரயில்வே லைனுக்காக தோண்டும் போது மொகஞ்சதாரோ, ஹரப்பா பற்றி தெரிய வந்தது. அதுபோல திருச்செந்தூர், திருநெல்வேலி லைன் போடும்போது இதை கண்டுபிடித்தார்கள். 1860 அதை கண்டுபிடித்தாலும் 1904-1905 அலெக்சாண்டர் ரியா என்பவர் முதலில் அங்கு விரிவான அகழாய்வு பணிகள் செய்தார். அதற்கு முன்னால் பிரெஞ்சுக்காரர், ஜெர்மானியர் சிறு சிறு ஆய்வுகள் செய்திருக்கின்றனர். ஜெர்மானியரின் நோக்கம் அங்கு கிடைத்த எலும்பு கூடுகளை வைத்து மனித இனம்சார் வேறுபாடுகளை கண்டறிவதாக இருந்தது. 1864-70 24 எலும்பு கூடுகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். இன்னமும் திருப்பி தரவில்லை. ஆதிச்சநல்லூரில் தொடங்கி கொற்கை வரை இதுபோல 38 இடங்கள் இருப்பதாக அலெக்சாண்டர் ரியா சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் எந்த இடத்தில் அகழாய்வு செய்தார் என்ற குறிப்பு இல்லை. கலவையாக பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. இது மிக பழமையான மிக பெரிய களங்களில் ஒன்று என்று அவர் குறிப்பில் எழுதியிருக்கிறார். பின்னர் எழுதியவர்கள் மிக பெரிய புதைகுழி என்று எழுதினார்களே தவிர அம்மக்கள் யார், எப்படி வாழ்ந்தனர், நாகரீகம் என்ன, எங்கெல்லாம் பரவியிருந்தனர், உழவு இரும்பு கருவிகள் என எவற்றை அறிந்திருந்தார்கள் போன்றவற்றை ஆய்ந்து எழுதி வைக்கவில்லை. 2004 அதாவது அலெக்சாண்டர் ஆய்வு செய்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அங்கு அகழாய்வு மேற்கொண்டேன். உங்கள் ஆய்வில் தெரிய வந்தது என்ன? அலெக்சாண்டரியா ஆய்வு செய்த இடம் தெரியாததால் சில இடங்களில் 60x60 மீட்டரில் ஆய்வு மேற்கொண்டோம். கீழ் மேல் நடு என 3 அடுக்குகளில் மொத்தம் 185 தாழிகள் கிடைத்தன. 1000 வருடங்களுக்கு முன் உபயோகப்படுத்தியவை என்பதை அறிய முடிந்தது. ஆனால் அலெக்சாண்டர் குறிப்பிட்ட நுட்பமான சிற்பங்கள் கிடைக்கவில்லை. முதுமக்கள் தாழிகள் தான் கிடைத்தன. அடுத்த வருடம் வேழத்தில் ஒரு பானை கிடைத்தது. அது வெளியே சிவப்பாகவும் உள்ளே கருப்பாகவும் இருந்தது. மிகவும் மெலிதாக இருந்தது. இப்போது நினைத்தால் கூட அம்மாதிரி செய்ய முடியாது. அவர்கள் அக்காலத்தில் எப்படி செய்தார்கள்? 3 அடி 4 அடி உயரமுள்ள அந்த பானைகளுக்குள் அந்த உடல்களை எப்படி வைத்தார்கள் என்பது தெரியவில்லை. முதுமக்கள் தாழிகளில் இது அடியிலே குழிந்து வித்தியாசமானதாக இருந்தது. இது தவிர அவர்கள் விளைவித்த தண்ணீர் தாவரம் ஒன்றின் விதை கிடைத்தது. செப்பு வளையம், செப்பு வளையல்கள், இரும்பு கருவிகள் எல்லாம் கிடைத்தன. வேலக்சி என்னும் ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் மட்பாண்டங்கள் பற்றி மட்டும் ஆய்ந்து இந்த கலாச்சாரம் மகாராஷ்டிரம் வரை சென்றிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். பின் அங்கு கிடைத்த எலும்புகளை ஆராய்ச்சி செய்தோம். உடற்கூறு மானிடவியல் வித்தகர் இந்தியாவில் குறைவு. சமூக மானுடவியலாளர் இருப்பார்கள். ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த டாக்டர் பி பத்மநாபராகவன் ஆஸ்திரேலியாவில் வசித்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 24 எலும்புக்கூடுகளுக்கு மேல் ஆராய்ந்து அறிக்கை தந்தார். 3 வகை கலப்பின மக்கள் அங்கு வாழ்ந்திருக்கலாம் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வெவ்வேறு இனக்குழு மக்கள் அங்கு தங்கி வாழ்ந்திருக்கலாம் என்பது அவரது முடிவு. அது ஒரு பெரு நகரம் போல, அதனால் தான் விதவிதமான மக்கள் எலும்புகளை அங்கு காண முடிகிறது. அது ஒரு துறைமுக நகரம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் உடையதை விட அங்கு கிடைத்த மண்டையோட்டின் கனம் அதிகம் உள்ளது. மாறுபாடுகள் உள்ளன. இது பற்றிய முழுமையான ஆய்வறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலத்திற்கு முற்பட்டது ஆதிச்சநல்லூர் என்று சொல்லலாமா? சமகாலத்ததாக இருக்க வாய்ப்பு உள்ளது. மணிப்பூர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் கார்டியா என்பவர் இங்கு கிடைத்த பாணியை கொண்டு போய் ஆய்வுகள் செய்தார். அவர் தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார். இவை கிமு 2600 சேர்ந்ததாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் விரிவான நவீன கால கணிப்பு முறைகளை பயன்படுத்தினால் பல உண்மைகள் தெரிய வரும். வட இந்தியாவில் ஆதிகால மக்கள் முதலில் தாமிரத்தை தான் பயன்படுத்தினார்கள், பின்னர் தான் இரும்பு. ஆனால் தமிழகத்தில் அகழாய்வு செய்த இடங்களில் தாமிரம் இரும்பு இரண்டுமே சேர்ந்துதான் கிடைக்கிறது. முறையான ஆய்வு செய்தால் யார் முதலில் இரும்பை பயன்படுத்தினார்கள், யார் காலத்தால் முந்தியவர்கள் என்பவை தெரிய வரும். ஏனென்றால் இரும்பு அறிமுகமான பின்னர் தான் பல கருவிகள் செய்யப்பட்டன, நாகரிகம் வளரத் துவங்கியது. இரும்பு கருவிகளால் தான் கல்லில் செதுக்கி இருக்க முடியும். நம்மிடம் நிறைய பழங்கால பிராமி எழுத்துரு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த ஆய்வு முக்கியமானது. மகாபலிபுரத்தில் மிக முக்கியமான ஆய்வை நிகழ்த்தியிருக்கிறீர்கள், அது பற்றி சொல்லுங்கள். 3 குலோத்துங்க சோழன் அங்குள்ள முருகன் ஆலயத்துக்கு நிதி அளித்தது பற்றிய கல்வெட்டு ஒன்று கிடைத்தது. ஆனால் கோயிலை பற்றி ஏதும் தெரியவில்லை. ஆனால் சுனாமி வந்த பிறகு கடல் நீர் உள்வாங்கியதில் மற்றொரு கல்வெட்டு வெளிவந்தது. அது கிபி 960 சேர்ந்தது. ராஷ்டிரக்கூட அரசன் 3வது கிருஷ்ணா என்பவனுடைய கல்வெட்டு. அவன் இருமுறை அங்கு வந்திருக்கிறான். அங்குள்ள முருகன் ஆலயத்துக்கு நிதி உதவி செய்திருக்கிறான். தனது 21வது ஆட்சி வருடத்தில் ஒரு முறையும் 26ஆம் வருடத்தில் ஒரு முறையும் வந்திருக்கிறான். அந்த கல்வெட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டு அந்த ஆலயத்தை தேட ஆரம்பித்தோம். அகழாய்வில் 2 மீட்டரிலேயே முதலில் பல்லவர் கால கோயில் இருந்த ஆதார தூண்கள் கிடைத்தன. கிபி 720-60 காலத்தில் ஆண்ட நந்திவர்மன் தந்திவர்மன் இருவரும் அந்த ஆலயத்தை கட்டியது பற்றிய குறிப்புகள் கிடைத்தன. பின்னர் ஒரு செங்கல் கட்டடம் கிடைத்தது. அதாவது பல்லவர் காலத்திற்கு முன்பே செங்கலால் ஆன ஒரு கோயில் இருந்திருக்கிறது. அந்த கோயில் விழுந்துவிடவே பல்லவர்கள் கற்களை கொண்டு அதை செப்பனிட்டு மேலே எடுத்து கட்டியிருக்கின்றனர். பேரலை தாக்குதலால் மறுபடியும் விழுந்துவிடவே குலோத்துங்கன் அதை எடுத்து கட்டியிருக்கிறான். குலோத்துங்கனுக்கு பிறகு மீண்டும் ஆழி பேரலை தாக்கியதில் ஆலயம் மண்ணுக்குள் போய்விட்டது. பல்லவர் காலத்துக்கு முந்தைய கோவில் முதல் முறையாக நமக்கு கிடைத்தது மகாபலிபுரத்தில் தான். அதன் கட்டமைப்பு காவிரி பூம்பட்டினத்தில் கிடைத்தது போலவே இருக்கிறது. ஆழி பேரலைகள் கடலுக்கடியில் இருக்கும் பல உயிர் பொருட்களை சேர்த்தே மேலே கொண்டு வரும். அவை வெளியே கடலுக்கு அருகே உள்ள தொல்பொருள் கட்டடம் போன்றவற்றால் தடுத்து நிறுத்தப்படும். அப்படி சில பொருட்கள் தமிழகத்தின் சுனாமிக்கு பிறகு கிடைத்தன. டாக்டர் பத்ரி நாராயணன் தலைவராக இருந்த ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மூலம் அவற்றை காலக்கணிப்பு செய்த போது அவை கிபி 350-380 காலத்தவையாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடிந்தது. அதாவது பல்லவர் காலத்திற்கு முந்தைய ஆலயம் சுனாமியால் தரைமட்டம் ஆகியிருக்கிறது. அதுபோல கிருஷ்ணா 3 கல்வெட்டின் மூலம் அவன் கோயில் தூண்களை எழுப்ப ஒரு முறையும் மேலே இருந்த கோவிலை சீரமைக்க ஒரு முறையும் நிதி உதவியிருப்பது தெரிந்தது. அவன் வந்த 21-26 ஆண்டு ஆட்சி ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் சுனாமி தாக்கி கோயில் சிதைந்தது என்பதை கண்டறிய முடிந்தது. அங்கு குறவை கூத்து கிடைத்தது. முருகனின் வாகனமான யானை ஆகியவை கிடைத்தன. இந்த ஆலயம் சங்க காலம் அல்லது அதற்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று நம்ப இடம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் மரத்தாலோ சுதை சிற்பமாகவோதான் சிலைகளை செய்திருக்கின்றனர். அவை காலப்போக்கில் அழிந்திருக்கும். அதனால் பிற சிலைகள் கிடைக்கவில்லை. கிடைத்த சிலைகளை ஒரு மண்டபத்தில் வைத்திருக்கிறோம். காஞ்சி மகா பெரியவருடான உங்கள் அனுபவங்கள்? சிறு வயதிலிருந்தே அவரை தரிசித்திருக்கிறேன். தொல்லியலாளரான பின்னர் அவரை பார்க்க போன போது நீ என்ன வேலை பார்க்கிறாய் என்று கேட்டார். அப்போது கோவில்கள் திட்டப்பணியில் தொல்லியல் துறையில் செய்யும் பணி பற்றி சொன்னேன். நீ மகாபலிபுரம் போயிருக்கிறாயா? அங்கு என்ன பார்த்தாய் என்று கேட்டார். நான் பஞ்சபாண்டவர் ரதம், மகிஷாசுர மர்த்தினி என்றெல்லாம் சொன்னேன். அங்கு பல்லவர்களுடைய கடிகாரம் ஒன்றிருக்கிறதே, அதை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறார் என்று நினைத்து, பல்லவா காலத்தில் ஏது பெரியவா கடிகாரம் என்று கேட்டேன். இருக்கு இருக்கு, நீ அடுத்த வாட்டி போறப்போ நல்லா பார்த்துட்டு வா என்றார். மறுபடி போன போது கடிகாரம் பார்த்தாயா என்று கேட்டார். இல்லை பெரியவா, எனக்கு தெரியவில்லை என்றேன். அர்ஜுனன் தவம் பார்த்தாயா என்று கேட்டார். பார்த்தேன் என்றேன். அந்த அர்ஜுனன் தப சிற்பத்துக்கு கீழே நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். சின்ன விஷ்ணு கோயில் ஒன்று இருக்கும். பக்கத்தில் ரிஷி ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். கீழே அமர்ந்து சிலர் வேதம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் ஆற்றில் நனைத்த துணியை பிழிந்து கொண்டிருப்பார். மற்றொருவர் நின்று கொண்டு மாத்யானிக வந்தனை செய்து கொண்டிருப்பார். அதில் ஒருவர் இரண்டு கைகளையும் கோர்த்து விரல் இருக்கால் உச்சியில் இருக்கும் சூரியனை பார்க்கிறார். 12 மணிக்கு இந்த விஷயம் நடந்தது என்பதை சிற்பி தெரிவிக்கிறார். அதைத்தான் பல்லவ கடிகாரம் என்று சொன்னேன் என்று பெரியவர் சொன்னார். பெரியவரின் நுணுக்கமான பார்வையைக் கண்டு எனக்கு பிரமிப்பு ஏற்பட்டது. இப்படி பல அனுபவங்கள். நீங்கள் தலைவராக இருக்கும் ரீச் பவுண்டேஷன் பற்றி? நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு ஆதிச்சநல்லூர் மற்றும் பிற ஆய்வுகள் கிடைத்த விஷயங்கள் பற்றியெல்லாம் நிறைய எழுத வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். அப்போது சில இளைஞர்கள் என்னை அணுகினார்கள். என்ஜினியர்கள், கணினித்துறை என்று பல தரப்பினர். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலயம் தூய்மை செய்தல், நலிந்த ஆலயங்களை சீர் செய்தல், பாதுகாப்பது, மக்களுக்கு அது பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது போன்ற நட்பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஓய்வு பெற்ற மறுநாளே என்னை சந்தித்து, நீங்கள் வழிகாட்டினால் விரிவான களத்தில் ஊக்கத்தோடு பணி செய்யலாம் என்று கேட்டனர். நான் முதலில் தயங்கினேன். ஆனால் வீக்கெண்டில் பார்ட்டிகளுக்கு செல்லும் இளைஞர்கள் மத்தியில் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் நினைப்பது என் மனதை தொட்டது. எழுதுவதை விட இது உயர்ந்தது என்று நினைத்தேன். அப்படி ஆரம்பித்ததுதான் ரூரல் எஜுகேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஹெரிடேஜ் எனப்படும் ரீச் பவுண்டேஷன். இன்று தமிழ்நாடெங்கும் 800 இளைஞர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள். இணையதளம் conserveheritage.org. ரீச் அறக்கட்டளை மூலம் என்னென்ன பணிகள் செய்கிறீர்கள்? தற்போது கல்வெட்டியல் பயிற்சி அளித்து வருகிறோம். ஏதோ தொழில்முறையாளர் போல் அல்ல, சுய ஆர்வத்தில் பணம் கட்டி படிக்கின்றனர். நாங்களும் முழுமையாக சொல்லிக் கொடுக்கிறோம். ஆலயங்களை சீரமைக்கிறோம். கல்லூரிகளில் இது பற்றிய கருத்தரங்குகள் நடத்துகிறோம். ஐஐடியில் பேராசிரியர் மேத்யூஸ் அவர்களுடன் இணைந்து உத்திரமேரூரில் இருக்கும் பழமையான கைலாசநாதர் கோவிலில் சீரமைப்பு பணிகளை செய்தோம். அந்த பல்லவர் கால கோவிலை சோழர்கள் விரிவாக்கி கட்டினார்கள். கல்லாலான அடித்தளத்தில் செங்கல் வைத்து கட்டியிருக்கிறார்கள். மூன்று பக்கமும் மூன்றடிக்கு மேல் பிளந்து விட்டது. அருகே செல்லவே பயந்தனர். பின்னர் எங்களிடம் வந்தார்கள். பேரா மேத்யூஸுடன் இணைந்து அதை செப்பனிட்டோம். அங்கே கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. பல பல்கலைக்கழகங்கள் எங்களிடம் பாரம்பரியம் பேணுதல் கல்வியை தொடங்கும்படி கேட்கிறார்கள். அடிப்படை வசதி இல்லாததால் ஆரம்பிக்க முடியவில்லை. சமீபத்தில் தான் கோவையில் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு கோர்ஸ் ஆரம்பித்திருக்கிறார்கள். கோவில்கள் அவற்றின் பாரம்பரியம், வடிவம், பாதுகாப்பு, நவீன தொழில்நுட்பத்தால் கோவில்களில் என்ன செய்யலாம் என்று எல்லாமே சொல்லித்தரப்படுகிறது. மற்ற கல்லூரி பல்கலைக்கழகங்களும் அமைப்பு பிடித்திருக்கின்றனர். அதற்கு ஒரு பாடத்திட்டம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக நடக்கிறது. கோவில்கள் பற்றிய மக்களின் அறிவில் இது ஒரு திருப்பு முனை ஆகிவிடும். ஆலயங்களை சீர் செய்கையில் மணல் வீச்சு முறை போன்றவை குறித்து உங்கள் கருத்து என்ன? நாம் பண்டை காலத்தில் கோயில் கட்ட இயற்கை பொருட்களை பயன்படுத்தினோம். தற்போது கான்கிரீட்டை பயன்படுத்துகின்றனர். அவர்களே பெயிண்ட் அடிக்கிறார்கள். பின்னர் அவர்களே சாண்ட் பிளாஸ்டிங் மூலம் பெயிண்டை நீக்குகிறார்கள். கச்சிலே அல்லது கச்சுவருக்கு இது நல்லதல்ல. மணலை உயர் வேகத்தில் அடிக்கும் போது ஒரு உளியைப் போல அது செதுக்குகிறது. கல்லை விட மணலின் சிலிக்கா அதிக கடினத்தன்மை கொண்டது. இதனால் நமது சிற்பங்கள் சேதமாகிவிட்டன. பழமையான ஓவியங்கள் அழிந்து விட்டன. அவற்றின் அருமை தெரியாமல் அழித்துவிட்டு அதன் மேல் புதிதாக ஓவியங்களை வரைகிறார்கள். இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல யாரும் முன்வருவதில்லை. பொறுப்பில் இருக்கும் பலருக்கு தொல்லியல் அல்லது பாரம்பரியம் குறித்த அறிவு இல்லை. பொதுப்பணித்துறை என்ஜினியருக்கு இவை பற்றி கற்பிக்கப்படுவதும் இல்லை. நவீன வீடு கட்டுவது போல கோவிலையும் கட்டுவதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. அதனால் பாதிக்கப்படுவது நமது பாரம்பரியமான ஆலயங்களும் வரலாற்று கூறுகளும் தான். 40 ஆண்டுகளுக்கு முன் கோவில் பராமரிப்பை ஆதரிப்பார் இருக்கவில்லை. பணமும் ஆர்வமும் இருக்காது, புரிதலும் இருக்காது. அதனால் நிறைய பாழ்பட்டன. ஆனால் இன்றைக்கோ சரி செய்கிறேன் என்று நவீன கருவிகளால் செய்வது மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. படையெடுத்து வந்தவர்கள் செய்ததையோடு நமது பராமரிப்பவர்கள் அதிகம் பாழ்படுத்துகின்றனர். இதன் விளைவு 40-50 வருடம் கழித்து தெரியும். நம் முன்னோர்கள் வைத்த ஒரு கல்லில் கீறல் விழுந்தால் அதை எடுத்து விட்டு வேறு போடலாம். அப்படி எளிதாக அவர்கள் வைத்தார்கள். நவீன முறையில் கட்டினால் அவ்வளவு எளிதாக எதையும் சீர் செய்ய முடியாது.
பழமை மாறாமல் ஆலயத்தை பாதுகாப்பது என்றால் அதை தொல்பொருள் துறையால் தான் முடியும் அல்லவா? தொல்பொருள் துறையில் அந்த அளவு ஆள்பலம் இல்லை. எந்த அரசுமே பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் அதிகம் தருவதில்லை. அதிலும் தமிழ் கலாச்சாரம் என்றால் இலக்கியத்திற்கே எல்லா நிதி ஒதுக்கீடும் போய்விடும். யோசித்து பாருங்கள், பாரதத்தின் பண்பாட்டையும் கலாச்சார தொன்மையையும் பாதுகாத்து வரும் தொல்லியலுக்கு ஒரு விருது கூட கிடையாது. இலக்கியத்திற்கு எத்தனையோ விருதுகள், கௌரவங்கள், பட்டங்கள், நிதி உதவிகள். ஒரு பழங்கால கோயிலை கண்டுபிடித்து அதன் பழமை மாறாமல் புதுப்பித்து கொடுத்தால் அதற்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. சிலர் அதை பார்த்து விட்டு, என்ன செஞ்சீங்க, அப்படியே பழசு மாதிரியே இருக்கு என்கிறார்கள். பழசு மாதிரி தான் இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை கூட அவர்களுக்கு புரிவதில்லை. இதுதான் இன்றைய நிலை. இதை எப்படி மக்கள் கவனத்துக்கு கொண்டு செல்வது? நாங்கள் கிராம மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். ஒவ்வொரு கிராமமும் அங்குள்ள பழங்கால கோயில்களும் சின்னங்களும் வரலாற்று ரீதியாக மிக முக்கியமானவை என்பதை எடுத்துச் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் சுற்றுலா வளர்ச்சி பற்றி பேசுகிறார்கள். ஆனால் மகாபலிபுரத்தையும் தஞ்சாவூரையும் மட்டுமே வெளிச்சம் போடுவார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் 600, 700 அல்லது 1000 வருடம் பழமையான கோயில் 1-2 இருக்கும். அவற்றை பழமை மாறாமல் பாதுகாத்தால் அதுவே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். கேரளாவில் இப்படித்தான் செய்கிறார்கள். சூழல் மாறாமல் பாதுகாப்பதால் அங்கே அதிக பயணிகள் செல்கிறார்கள். முன்னே விட இன்றைய மக்களிடையே நிறைய விழிப்புணர்ச்சி இருக்கிறது, ஆர்வமும் இருக்கிறது. ஆனால் பணம் பெரிய பிரச்சனை. அப்படியே சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்தாலும் அவர்கள் சுண்ணாம்பு பெயிண்ட் அடித்து கும்பாபிஷேகம் செய்தால் போதும் என்று நினைக்கின்றனர். தொல்பொருள் துறை இது குறித்து சில நெறிமுறைகளை வகுத்து தர வேண்டும். அப்போதுதான் பழங்கால ஓவியங்களையும் சுதை சிற்பங்களையும் நாம் பாதுகாக்க முடியும். தொல்லியல் துறையின் எதிர்கால பணி என்ன? தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்ய வேண்டிய இடங்கள் நிறைய உள்ளன. ஆனால் போதிய ஆய்வு பணியாளர்கள் இல்லை. ஆர்கியாலஜி என்று ஒரு சிறு துறை சென்னை பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. 2 பேராசிரியர்கள் இருக்கின்றனர். அதுவும் முழு நேரம் அல்ல. நான் கடந்த மாதம் அலகாபாத் பல்கலைக்கழகம் சென்றிருந்தேன். அதன் தொல்லியல் துறையில் 2000 மேலான மாணவர்கள் படிக்கின்றனர். 50 ஆசிரியர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அங்கு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகம் என எல்லா மாநிலங்களிலும் நிறைய பல்கலைக்கழகங்களில் தொல்பொருள் துறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தவிர வேறெங்கும் கிடையாது. நான் தமிழகத்தின் பிற பல்கலைக்கழகங்களில் பேசி பார்த்தேன். அதில் எத்தனை மாணவர்கள் சேர்வார்கள், எவ்வளவு ஃபீஸ் கிடைக்கும் என்று கேட்கிறார்களே தவிர, இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு சேவையாக செய்ய யாரும் முன்வரவில்லை. இப்போது மேற்கொண்டு வரும் பணிகள் பற்றி சொல்லுங்கள். தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் செய்யப்பட்டுள்ள தவறுகளை கண்டறிவதில் முனைப்பாக இருக்கிறேன். ரீச் அறக்கட்டளை மூலம் பல களங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். 250 தொல்லியல் களங்களில் 1/10 பங்குதான் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஆவணப்படுத்தவும் பயிற்சி அளித்து வருகிறோம். ஒரு தொல்லியல் பாடப்பிரிவு ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கு நிறைய உரைகள் தயாரிக்க வேண்டி இருக்கிறது, நிறைய பயணம் போக வேண்டி இருக்கிறது என்கிறார் புன்செய்ப்பு மாறாமல். பணி ஓய்வு என்பது இவர் போன்றோருக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அரிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெற்றோம். யாருக்கு அதிக சம்பளம்? ஒரு முறை காஞ்சி பெரியவர் 8000 என்ற ஊரை பற்றி கேட்டார். அது விழுப்புரத்தில் இருந்து 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. காளமேக புலவரின் சொந்த ஊர் என்று சொல்லப்படுவது புகழ்பெற்ற விஷ்ணு ஸ்தலம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறது. நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பெரியவர் அது பற்றி நிறைய விஷயங்களை என்னிடம் சொன்னார். எந்தெந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வேதத்தில் இருந்தது என்றெல்லாம் சொன்னார். அதை எழுதி கொள்ள கூட முடியவில்லை. அவற்றில் பல இப்போது இல்லை. என்னுடைய முன்னோடி TS ராமன் என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் அங்கே கல்வெட்டுகளை படித்து பதிந்தார். அவற்றை பின்னால் வெளியிட்டோம். அங்கே கல்வெட்டில் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம், மாணவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த கல்வெட்டு இன்றும் உள்ளது. அந்த கல்வெட்டை பார்த்த பிறகு ஒரு நாள் பெரியவரை சந்தித்தேன். பெரியவர், யாரப்போ முக்கியமான ஆசிரியர் என்று தெரிய வந்ததா? அப்போ எந்த பாடம் ரொம்ப முக்கியமானதா இருந்ததுன்னு தெரியுமா என்று கேட்டார். யாருக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்று குறித்து கொண்டு வா, தெரியும் என்றார். அப்படி செய்து பார்த்தபோது வியாக்கரண பண்டிதருக்கு, இலக்கண ஆசிரியருக்கு மிக அதிக ஊதியம். 1 பட்சத்துக்கு 1 பவுன், கூடவே சில கதம் நெல். இலக்கணம் சொல்லிக் கொடுப்பதும் படிப்பதும் கஷ்டம். அதை உயர்வாக மதித்ததால் அதற்கு அதிக ஊதியம். இப்படியே சம்பளம் படிப்படியாக ஒவ்வொரு பிரிவிற்கேற்ப குறைந்து கொண்டே வருகிறது. குறைவான சம்பளம் வேதம் வேதாந்தம் சொல்லிக் கொடுப்பவருக்குத்தான். பெரியவர் அதை கேட்டுவிட்டு, சரிதான், வேதம் சொல்லிக் கொடுப்பவர்களை என்னை மாதிரி நினைத்து கொண்டு விட்டார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி சிரித்தார். மகாபலிபுரம் ஒரு பரிசோதனை கூடம். மகாபலிபுர சிற்பங்கள் எல்லாமே முழுமையடையாதவை என்று சொல்ல முடியாது. கடற்கரை கோவில்களை முழுமையாக செய்து முடித்திருக்கிறார்கள். ஆழிப்பேரலையில் அவை பாதி கடலுக்குள் போய்விட்டன. அதனால் பூஜை நிறுத்தப்பட்டது. ஆனால் மற்ற சிற்பங்களை பரிசோதனை முயற்சியாகவே பல்லவர்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மகேந்திரவர்ம பல்லவன் கல்லை குடைவது, அதை மண்டபமாக்குவது, அதில் சிற்பங்கள் செதுக்குவது, ஆலயம் கட்டுவது என்று சோதனை செய்தான். நம்மிடம் 4 சிற்ப கட்டிட வகைமைகள் உள்ளன. குடைவரை எனப்படும் குகை கோவில்கள், ரதக்கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள், கட்கட்டிடங்கள், மகாபலிபுரத்தின் தனிச்சிறப்பு இந்த 4 வகைமைகளையும் ஒரே இடத்தில் இருப்பதுதான். பஞ்சபாண்டவர் ரதத்தை பார்த்தால் அது எல்லா மாதிரிகளையும் பார்க்கலாம். சதுரம், வட்டம், எண்கோணம் என்று 3 வகைகளில் கோவில் கட்டமைப்பு இருக்கும். திரௌபதி ரதம் சதுரம், மற்றொன்று தூமணி மாடமாக, அதாவது கஜபிருஷ்ட அமைப்பில் இருக்கும். பஞ்சபாண்டவர் ரதம், மகிஷாசுரமர்த்தினி சிற்பம் போன்றவை எல்லாம் பூர்த்தியானவைதான். வேப்பத்தூர் அற்புதம். அலகாபாத் கல்வியில் சிறந்திருந்தது போல தமிழகத்தில் கல்விக்கு சிறந்து திகழ்ந்தது வேப்பத்தூர் என்று மகா பெரியவர் ஒருமுறை என்னிடம் சொன்னார். தெய்வத்தின் குரலிலும் பக்கம் 302-303 அது பற்றி காணப்படுகிறது. அந்த ஊர் கும்பகோணம் அருகே பழைய பூம்புகார் சாலையில் இருக்கிறது. ரீச் ஃபவுண்டேஷன் மூலம் அங்கு சென்று ஆராய்ந்த போது சுவையான பல தகவல்கள் கிடைத்தன. 3 நிலை கட்டுமானம் கொண்ட மிகப்பெரிய கோயில் அது. பல்லவர் காலத்துக்கு முற்பட்டது. முழுக்க செங்கலால் ஆனது. பின்னால் பல்லவர்கள் நாயக்கர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆலயம் பற்றி அதிகம் வெளியே தெரியவில்லை. காரணம், அது மண்ணுக்குள் புதைந்து விட்டது. சுண்ணாம்பு சுதையாலான பெருமாள் சிற்பம் அமர்ந்த திருக்கோலம் ஆரம்பத்தில் அங்கே இருந்திருக்கிறது. பின்னால் அது பின்னமானதால் நாயர்கள் கல்லால் கட்டியிருக்கின்றனர். கோயில் சிதலமடைந்ததால் அந்த கச்சிலையை எடுத்து வேறிடத்தில் சிறிய ஆலயம் கட்டி அதில் பிரதிஷ்டை செய்த ஏற்பாடு செய்தார் மகா பெரியவர். இப்போது கோயில் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. நாங்கள் அதை சீர் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறோம். அகழாய்வில் மேலும் விவரங்கள் தெரிய வரலாம். உள்ளே பல்லவர் சோழர் நாயக்கர் கால ஓவியங்கள் சிதைந்த நிலையில் உள்ளன. சோழ மண்டலத்தில் கிடைத்த முழுக்க செங்கலால் கட்டப்பட்ட பல்லவர் கால கோயில் இதுதான். சோழர்கள் எல்லாம் செங்கல் சுதை கோயில்களையும் பின்னால் கற்றளிகளாக மாற்றிவிட்டனர். இது மட்டும் அப்படியே இருக்கிறது. கல்வெட்டின் மூலம் இவ்வூருக்கு வேம்பத்தூர், சோழ மார்த்தண்ட சதுர்வேதி மங்கலம் போன்ற பெயர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. செங்கல் கோயில் என்பதனாலும் மிக சிதிலமடைந்த நிலையில் இருப்பதாலும் மிக கவனமாக செப்பனிடும் பணிகளை செய்கிறோம். இயந்திரங்களை பயன்படுத்த முடியாது. மகாமண்டபம், பலிபீடம், கருடாசனம் போன்றவை வெளிக்கொணரப்பட்டுள்ளன. 1500 ஆண்டுகளை கடந்தும் இதன் கட்டுமானம் குலையாமல் இருப்பது ஆச்சரியம்தான். நமது முன்னோரின் அறிவுத்திறனை வேலைப்பாடுகளை கண்டு வியக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த தொழில் நுணுக்கத்தை வருங்கால சந்ததியினருக்கு அளிக்க வேண்டியது நமது கடமை. வேப்பத்தூர் ஆலய சீரமைப்பு பற்றிய படங்களை இங்கே காணலாம்.